டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே.
பிரியமானவர்களே, இன்று நாம் சங்கீதம் 140 முதலாம் வசனம் முதல் 143 சங்கீதம் உடைய சிந்திக்கப் போகிறோம். சங்கீதங்களை நாம் சிந்தித்து வரும்பொழுது ஆங்காங்கே ஒரு கொத்து மலர்களைப் போல இணைந்த கருத்துள்ள சங்கீதங்களை சிந்தித்தோம். ஆனால் இந்த 140 சங்கீதம் 139 சங்கீதத்தோடு தொடர்புடையதாக இல்லை. 140 சங்கீதம் கடைசி நாட்களிலே பாவ மனிதனான, பொய்யான மனிதனான அந்தி கிறிஸ்துவை மீதமிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சந்திக்கிறார்கள் என்பதை குறித்த தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்கள் தமக்கு விரோதமாயிருக்கிறபடினாலே தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஏதோ ஒரு அழுத்தத்தின் மத்தியிலே தாவீது இருக்கிறார். அது சவுல் ராஜாவினாலே உண்டான அழுத்தமாயும் இருக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்திலேயும் அப்போஸ்தலன் பவுல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையோடும் ஒப்பிடக்கூடிய ஒரு சங்கீதமாயிருக்கிறது. நம்மிலே பலர் இந்த ஜபத்தை ஏறெடுக்கலாம். சங்கீதம் 141, கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். இங்கே அந்தி கிறிஸ்து பொல்லாத மனுஷன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறான், கொடுமை உள்ளவன் என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்போஸ்தலன் யோவான் சொல்லும்பொழுது பல அந்தி கிறிஸ்துக்கள் உண்டு என்று கூறுகிறார். கவனிங்கள், 1 யோவான் 2:18, பிள்ளைகளே இது கடைசி காலமாயிருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். நம்மிலே அநேகர் பொல்லாத மனிதர்களோடு இடைப்பட்டிருக்கிறோம். இங்கே தாவீதின் ஜபம் என்னவென்றால், பொல்லாத மனிதனுக்கு, கொடுமை உள்ளவனுக்கு தான் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்பதே. எந்த திருச்சபையிலும் உள்ள ஊழியரும் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் அதிகாரத்திற்கு கீழ் இருப்பதோ அல்லது திருச்சபையின் அதிகாரத்திற்கு கீழ் இருப்பதோ ஆபத்தானது. நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய பணியில இருக்கும் ஒரு ஊழியக்காரராய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, கர்த்தருக்கு மட்டுமே நீங்கள் அடிமைகளாயிருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தனி மனிதர்களுக்கு அடிமைகளாகிவிட வேண்டாம். அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்களுக்கு நீங்கள் அடிமைகளாகும் பொழுது அது சத்தியத்தை பாராதபடி உங்கள் கண்களை மறைக்கும். சங்கீதம் 140:2-3 வசனங்கள், அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள், சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. மனுக்குலத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுலும் இதே கருத்தை தெரிவிக்கிறார். ரோமர் 3:10-18 வசனங்களை சற்று நிதானமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். மனிதனுடைய நாவுகளிலே விஷம் நிறைந்திருக்கிறது. ஒரு அணுகுண்டை போல நாவானது பெரிய அழிவை உண்டு பண்ண முடியும். ஒரு மனிதனை குறித்து தீமையாக பேசி, தவறாக பேசி, தவறான கருத்துக்களை உலகத்திலே பரப்ப முடியும். சங்கீதம் 144, கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி, கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும், அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். இது தாவீதின் ஜபம். மகா உபத்திர காலத்திலே மீதமிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறார்கள். பிரமாணங்களுக்கு கீழ் வாழப்போகும் இவர்கள் இந்த ஜபத்தை ஏறெடுப்பது சரியானது. சங்கீதம் 140:8-10 பாருங்கள், கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும், அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும், என்னை வளைந்து கொள்கிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளையே மூடுவதாக, நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக, அக்னியிலும் அவர்கள் எழுந்திருக்கக்கூடாத படுகொலிகளிலும் தள்ளப்படுவார்களாக. துன்மார்க்கிற்கு விரோதமாக சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். அவன்தான் அந்தி கிறிஸ்து. ஏற்கனவே நான் சொன்னது போல விசுவாசிகள் இவ்வாறு ஜெபிக்க வேண்டியதில்லை. இதற்கு பதிலாக ரோமர் 12:19-21 வசனத்தை செயல்படுத்த வேண்டும். நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் பழி வாங்குதலை கர்த்தருடைய பொறுப்பிலே விட்டுவிட வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் யாரை குறித்தும் கசந்து கொள்ள வேண்டியதில்லை. பகை உணர்வு உங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அப்படி இருப்பீர்கள் என்றால் கர்த்தரோடு உள்ள விசுவாச வாழ்க்கையிலே நடப்பதிலே தவறுகிறீர்கள், உங்கள் சரீரத்தையும் கெடுத்துக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுடைய காரியங்களை கர்த்தருடைய கரத்திலேயே விட்டுவிடுங்கள். தங்கள் வாழ்க்கையிலே தீமை செய்கிறவர்களை கர்த்தருடைய கரத்திலேயே விட்டுவிட்ட பொழுது கர்த்தர் செயல்பட்டதை நான் கண்டிருக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். கர்த்தர் செய்யும் பொழுது அது பூரணமானதாய் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையையே செய்யுங்கள். தேவன் நம்மை வித்தியாசமான இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 140:11, பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். விசுவாச பாதையை நாம் விட்டுவிடாதிருப்போம் என்றால் வெற்றி நிச்சயம். 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பொல்லாத நாவு நிலைத்திருக்கப் போவதில்லை, பொய் ஒரு நாள் வெளியே வரும். சாத்தான் ஆரம்ப முதலே பொய்யனாய் இருக்கிறான் என்றும் பொய்யை வைத்தே பல காரியங்களை செய்து வருகிறான் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அனைவரும் ஒரு நாள் வெளிப்படுத்தப்படுவார்கள். சரி, இப்பொழுது சங்கீதம் 141 பார்ப்போம். இதுவும் பொல்லாப்பிலிருந்து தன்னை விடுவிக்கும்படியாக தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜபம். இந்த சங்கீதம் தாவீதின் தனிப்பட்ட சரித்திரம் தொடர்பானது. ஆபத்து வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் ஒரு ஜபம். குறிப்பாக எந்த சூழ்நிலையிலே என்பது நமக்கு தெரியவில்லை, ஆனால் சவுலுக்கு பயந்து ஓடிய காலங்களிலே தாவீது ஏறெடுத்த ஒரு ஜபமாயிருக்கலாம். கடைசி காலத்திலே மகா உபத்திரவ நாட்களிலே மீதம் இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை நோக்கி செய்யும் ஒரு ஜபமாய் இது இருந்தாலும் இன்று வாழும் நமக்கும் இதில் செய்தி இருக்கிறது. சங்கீதம் 141:2, கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உமை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. தாவீது ஜபத்தை நேசிப்பவர். தாவீது ஒரு ஜப வீரன். ஜபம் என்பது ஒரு இன்பமான தூபம் போல இருக்கிறது. இன்று நாம் ஜபிப்பதும் தேவனை துதிப்பதும் அன்று ஆசரிப்பு கூடாரத்திலே ஆரோனிட்ட தூபம் போல கர்த்தரை நோக்கி செல்கிறது. தாவீதும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, அது கர்த்தருடைய சமூகத்திலே தூபமாயிருக்க வேண்டும் என்றால் அதன் பின்னணியத்திலே கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை மிக தெளிவாய் கூறியிருக்கிறார். தேவன் நமது ஜபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்கு கீழ்ப்படியும் ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே தேவை. நாம் எப்படியும் வாழ்ந்து கொண்டு தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அது தவறான ஒரு எதிர்பார்ப்பு. கவனியுங்கள், யோவான் 14:14-15, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுக்க நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை வாழுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜபிக்க வேண்டும். அதேவேளையிலே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஜபத்தை தாங்குகிறதாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். தாவீது சொல்வது என்ன? ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளுக்கும் என் வாழ்க்கைக்கும் வித்தியாசமில்லாமல் இருக்கட்டும் என்கிறார். கசப்பான அனுபவங்களினாலே தாவீது பாடங்களை கற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றை ஜபித்துவிட்டு திங்கட்கிழமை வித்தியாசமானபடி வாழாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜபிக்க வேண்டும். சங்கீதம் 141:4-5, அக்கிரமம் செய்கிற மனுஷரோட ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன். இந்த குலத்திலே பலவிதமான பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் அனுதினமும் பொல்லாங்கான காரியங்களோடு உரசிக் கொள்ளுகிறார்கள். படகானது கடலிலே இருக்க வேண்டும், ஆனால் கடல் படகுக்குள் இருக்கும் என்றால் அது ஆபத்தானது. ஒரு மனிதன் உலகத்திலே இருக்கும் பொழுது உலகத்தைப் போல செயல்படுகிறான். வாரம் முழுவதும் பிசாசின் மகனைப் போல வாழுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமை வந்து பரமபிதா தனது ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடாது. சங்கீதம் 66:18 என்ன வாசிக்கிறோம்? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். துன்மார்க்கருடைய ஜபத்தை கேட்பேன் என்று கர்த்தர் ஒரு இடத்திலேயும் வாக்கு பண்ணவில்லை. இதற்கு பதிலாக யாக்கோபு 5:16 நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும் என்று தாவீது ஜெபித்தார். தன்னுடைய இருதயம் எந்த தீமையான காரியத்திற்கு நேராகவும் செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. தாவீதின் முன்மாதிரியை பின்பற்றி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஜபமும் வல்லமை நிறைந்ததாக இருக்க வாஞ்சிப்போமா? சங்கீதம் 141:8-9. ஆனாலும் ஆண்டவராய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். பொல்லாதவர்களின் வலையிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று தாவீது ஜெபிக்கிறார். எல்லா நேரங்களிலேயும் நம்மை பாவத்திலே விழச் செய்ய எல்லா வழிமுறைகளையும் பிசாசானவன் பயன்படுத்துகிறான். பிசாசு பயன்படுத்தும் பல கண்ணிகளை நாம் அறிந்திருக்கிறதில்லை. கொரிந்து சபையிலே வாழ்ந்த மனுஷீகமான கொரிந்தியர்களை போன்ற ஞானம் கூட நமக்கு இல்லை. நம்மிலே பலர் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்களாயிருக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஜபம் வல்லமை உள்ள ஜபமாயிருக்கும்படியாக தேவன் நம்மை தீமையிலிருந்து விடுவிக்கும்படியாக ஜெபிப்போமா? தொடர்ந்து நாம் 142 சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இது மஸ்கீல் என்னும் ஒரு சங்கீதம், அதாவது போதக சங்கீதம். நீங்களும் நானும் இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு போதகத்தை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் இது தாவீதினுடைய ஒரு உன்னதமான ஜபம். இந்த ஜபத்தை செய்தபொழுது தாவீது எங்கே இருந்தார்? கொடுக்கப்பட்டிருக்கிற முக உரையை கவனியுங்கள். தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணிய விண்ணப்பமாகிய மஸ்கீல் எனும் சங்கீதம். சங்கீதம் 142:1, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். தாவீது எந்த குகையிலே இருந்தார் என்பது இங்கே சொல்லப்படவில்லை. 1 சாமுவேல் 24 எங்கேதி என்ற கெபியிலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்று எரிகோவிலிருந்து சவக்கடல் வழியாக இந்த எங்கேதி என்னும் குகைக்கு பாதை போடப்பட்டிருக்கிறதாம். அது மட்டுமல்ல, அதுல்லாம் என்னும் கெபியை குறித்தும் வாசிக்கிறோம். முதல் முறை சவுல் அரசனுக்கு தப்பிச் சென்றபொழுது அங்கேதான் தாவீது ஒளித்திருந்தார். இந்த சங்கீதத்தை அவர் எழுதிய பொழுது அதுல்லாம் என்னும் கேவியிலே தங்கியிருந்திருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்திலேதான் எல்லாரும் பாடுகளின் மத்தியிலே இருந்தார்கள், கடன்களிலே இருந்தார்கள், திருப்தியற்ற ஒரு நிலைமையிலே இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் தாவீதோடு கூட ஒன்று கூடி கொண்டார்கள். இதை குறித்து 1 சாமுவேல் 22:2 வாசிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே 400 மனிதர்கள் தாவீதோடு கூடிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நேரத்திலே அவருடைய ஜபத்தை கவனியுங்கள். சங்கீதம் 142:2, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் தாவீது தன்னுடைய இருதயத்திலேயும் தன்னுடைய வாழ்க்கையிலேயும் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பாக வைத்து விடுகிறார். நாமும் இவ்வாறுதான் ஜபிக்க வேண்டும். குறிப்பிட்ட காரியத்தை குறித்து மட்டுமே ஜபிப்பதை விட எல்லா காரியங்களையும் பூரணமாய் அவருடைய கரத்திலே கொடுப்பது சிறந்தது. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே எந்த காரியத்தை குறித்து போராட்டம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள்? பாவ சோதனையா, அல்லது பண கஷ்டமா, அல்லது வியாதியா? எதை குறித்தும் நீங்கள் கர்த்தரோடு பேசலாம். எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலே கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்களை குறித்து அவரோடு பேசுங்கள். வேதனையை குறித்து அவரோடு பேசுங்கள். பிரச்சனைகளை குறித்து அவரோடு பேசுங்கள். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். உங்கள் சந்தோஷத்தை குறித்தும் மகிழ்ச்சியின் காரணங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மட்டுமல்ல, உங்கள் இருதயத்தின் வாஞ்சையையும் அவரிடத்திலே கூறுங்கள். அவர் அதை பரிசுத்தப்படுத்துவார். உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை குறித்தும் அவரிடத்திலே கூறலாம். அவற்றை மேற்கொள்ள அவரே உங்களுக்கு உதவி செய்வார். எப்பொழுதும் யாரை குறித்த எரிச்சலோடும் இருக்கிறீர்களா? அதை குறித்தும் அவரிடத்திலே பேசுங்கள். அவர்களையும் நேசிக்க அவரே தமது அன்பை உங்கள் உள்ளத்தில் ஊற்றுவார். உங்கள் இருதயத்தில் உள்ள காயங்களை அவரிடத்திலே சொல்லுங்கள், அவரே அதை ஆற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள ஏற்ற தாழ்வுகளை அவரிடத்திலே பேசுங்கள். உங்களை நீங்களே நேசிப்பதனாலே எப்படி நீங்கள் மற்றவர்களிடத்திலே நியாயமில்லாமல் நடந்து கொள்கிறீர்கள் என்பதையும் கூறுங்கள். எப்படி மாயையான காரியம் உண்மையற்ற காரியங்களுக்கு உங்களை தூண்டுகிறது என்பதை குறித்தும் சொல்லுங்கள். எப்படி பெருமை உங்கள் உண்மையான நிலைமையை வெளியே காட்டக்கூடாமல் தடுக்கிறது என்பதை சொல்லுங்கள். உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் தேவைகளையும் பிரச்சனைகளையும் அவரிடத்திலே கூறுவீர்கள் என்றால் அவரிடத்திலே என்ன சொல்வது என்ற கேள்விக்கே இடமில்லாமல் போய்விடும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்திலே பேசலாம். எதையும் உங்கள் உள்ளத்திற்குள்ளே நீங்கள் அடக்கி வைக்க தேவையில்லை. ஆம் பிரியமானுள்ளே, தாவீது சர்வ வல்லவரோடு ஒரு அற்புதமான உறவுள்ளவராய் இருந்தார். எனவே தன்னுடைய முழு இருதயத்தையும் அவர் கர்த்தரிடத்திலே ஊற்றிவிடுகிறார். சங்கீதம் 142 மூன்றாம் வசனம், என் ஆவி என்னில் தீயங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். அவர்கள் தாவீதிற்கு கண்ணி வைக்க முற்பட்டார்கள். தாவீது கர்த்தரை நோக்கி தனக்கு உதவி செய்யும்படியாக தன்னை வழிநடத்தும்படியாக ஜெபித்தார். சங்கீதம் 142 நாலாம் வசனம், வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. முதல் முறை சவுலின் அரண்மனையை விட்டு விரட்டப்பட்ட பொழுது தாவீதின் நிலைமை அதுதான். ஆனால் அதற்கு பின்னான காலங்களிலே நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கிறது போல 400 மனிதர்கள் அவரோடு இணைந்து கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் தனக்கு உதவியாக வந்ததும் தேவனுடைய செயலே என்பதை தாவீது அறிந்திருந்தார். சங்கீதம் 142 ஐந்தாம் வசனம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். இரண்டு காரியங்களை இங்கே நாம் பார்க்க வேண்டும். தாவீது ஒரு குகையிலே ஒளிந்தவராயிருக்கிறார். இப்படி அவர் அங்கே வந்து ஒளிந்திராமல் இருந்திருப்பார் என்றால் சவுல் தாவீதை கொன்றிருப்பார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், தாவீது கர்த்தரை நம்பியிருந்திருக்கலாமே என்று கூறலாம். உண்மைதான், தாவீது கர்த்தரை நம்பியிருந்திருந்தாலும் தேவன் கொடுத்த அறிவையும் அவர் பயன்படுத்த வேண்டியது அவசியமானதாயிருந்தது. இதைத்தான் தேவனும் விரும்புகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சோம்பலாக உட்கார்ந்திராமல் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, சரியான காரியங்களை, நேர்மையான காரியங்களை, கவனமான காரியங்களை, எச்சரிப்பான காரியங்களை செய்கிறவர்களாயிருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் கொடுத்திருக்கும் அடிப்படை அறிவை பயன்படுத்தாமல் இருப்போம் என்றால் வரும் ஆபத்துகளுக்கு அவர் பொறுப்பல்ல. தொடர்ந்து 143 சங்கீதத்தை பார்ப்போம். இது மிக தீவிரமான ஒரு ஜெப விண்ணப்பமாயிருக்கிறது. தாவீதின் மற்றும் ஒரு அற்புதமான ஜெபம் இது. மிக அவசரமாக தேவன் தனக்கு உதவி செய்யும்படியாய் கூப்பிடுகிறார். தேவனை நோக்கி தாவீது தன் இருதயத்தை திறக்கிறார். நாமும் இவ்வாறு ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் என்றால் அது எவ்வளவு சிறந்ததாயிருக்கும். சங்கீதம் 143 முதலாம் வசனம், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதனாலும் நீதி உள்ளவர் என்பதனாலும் தனக்கு உத்தரவு அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இன்றும் விசுவாசிகள் பாவம் செய்யும் பொழுது தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டியதும் இதே காரியங்கள்தான். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்றுதான் 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். நாமும் எந்த ஒரு காரியத்திற்கும் கர்த்தரிடத்தில் செல்லும்பொழுது ஆண்டவரே உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று கேட்கலாம். இது மிக அற்புதமான ஒரு ஜபம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பொருத்தமானது. இதுவே இஸ்ரவேல் தேசத்தின் விண்ணப்பமாயும் இருக்கிறது. மகா உபத்திரவத்தின் காலத்திலே இதே ஜபத்தை அவர்கள் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கப் போகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஏமாற்றப் போகிறதில்லை. தேவன் இஸ்ரவேலரோடு இன்னமும் செயல்பட்டு முடிக்கவில்லை. மீகா 7:20 வசனத்திலே, தேவன் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்று கேட்கிறார்.
யாத்ராமம் 2:24-25 வசனங்களிலே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஏன் கர்த்தர் இஸ்ரவேலை இவ்வளவு மதிப்போடு நடத்துகிறார்? ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இன்று இஸ்ரவேல் மக்களின் பிரச்சனை என்ன என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ரோமர் எழுதின நிருபத்திலே எழுதியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 10:3.
எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள்.
பிரியமானவர்களே, இது யூதருடைய பிரச்சனை மட்டுமல்ல, இது யூதர் அல்லாத மக்களின் பிரச்சனையுமாய் இருக்கிறது. ஒரு சமயத்தையே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தேவனை பிரியப்படுத்துவதற்காக எதையாவது செய்யலாம் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர் நமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்துவிட்டார். நம்முடைய பாவங்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு அனுப்பிவிட்டார். அவர் உங்களுக்காக செய்து முடித்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ரோமர் 10:4 பாருங்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். தொடர்ந்து 143:6 பார்ப்போம். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே இந்த காட்சியை கண்டிருக்கிறோம் இல்லையா? வறண்டு போன நிலங்களிலே மழை பெய்ய பெய்ய அது தண்ணீரை குடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வறண்ட நிலத்தைப் போலத்தான் என் ஆத்மா உம்மேல் தாகமா இருக்கிறது என்று கூறுகிறார். நாம் ஆண்டவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு தாகமுள்ளவர்களாயிருக்கிறோமா? அவர் நாம் செய்யும் காரியங்களிலே தமது சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நாம் எடுக்கும் தீர்மானங்களிலே அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக நாம் தாகமுள்ளவர்களாயிருக்கிறோமா? சங்கீதம் 143:7. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். கவனித்தீர்களா? மிக ஆபத்தான சூழ்நிலையிலே சீக்கிரமாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக கூப்பிடுகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒருவேளை இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு தேவை என்பதை உங்கள் வார்த்தைகளினாலேயே அவருக்கு சொல்லுங்கள். அவர் தமது முகத்தை உங்களுக்கு மறையாமல் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 143:8-10 வாசிக்கிறேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த வசனங்கள் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? கர்த்தர் ஒருவரே தனக்கு கோட்டையும் அரணும் நம்பிக்கையுமாக இருக்கிறார் என்று தாவீது மிக தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். பல வேளைகளிலே அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து துக்கப்படுகிறோம். அதற்கு முன் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய இன்று எனக்கு போதி தரலும் என்று கேட்போம் என்றால் அவருடைய நல்ல ஆவி நிச்சயமாகவே நம்மையும் செவ்வையான பாதையிலே வழிநடத்துவார். 11 உம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் என்று கேட்கிறார். 1 சொன்னது போல மீண்டும் கர்த்தருடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கும் என்று கேட்கிறார். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை அவரே பொறுப்படுத்திக் கொள்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையிலே கர்த்தர் மட்டுமே உங்களுக்கு அரணும் கோட்டையும் பாதுகாவலருமாய் இருக்கிறார் என்பதை நம்புவீர்கள் என்றால் அதையே கர்த்தரிடத்திலே கூறுங்கள். அவர் அதிகாலையிலேயே தமது கிருபையை கேட்க பண்ணுவார். தமது உண்மையின்படியும் தமது நீதியின்படியும் உங்களுக்கும் விடுதலை அருள்வார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வாசித்த தியானித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாவீதினுடைய வாழ்க்கையிலே சவுலினாலே நெருக்கமான ஒரு இடத்திலே இருந்தது போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலே வாழ்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. அவர்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் உம்முடைய கிருபையின்படியும் அவர்களுக்கு இறங்கி அவர்களை விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் வறண்ட நிலம் தண்ணீருக்காக ஏங்குவது போல எப்பொழுதும் உம்மேல் தாகமுள்ளவர்களாக நாங்கள் வாழவும், ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதையே செய்ய வாஞ்ச உள்ளவர்களாய் வாழவும் கிருபை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 2:18.